அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் அவதூறு வழக்குகள் தொடுப்பது தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது பற்றிய பேட்டி.
2 வார காலத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அந்த அவதூறு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விவரம் அடங்கிய பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.
இலங்கையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பியசேனே கைது செய்யப்பட்டுள்ளது பற்றிய செய்தி. ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
முற்றுகையிடப்பட்டுள்ள அலப்போ நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்கான மனிதநேய பாதைகளை உருவாக்குவதற்கு ரஷ்யா வழங்கியுள்ள முன்மொழிவுகளுக்கு ரஷ்யாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதர் ஸ்டெஃபான் டி மிஸ்ரா பதிலளித்திருக்கிறார். ஜெனீவாவில் பேசிய போது இந்த பாதைகள் ஐநாவால் நிர்வகிக்கப்பட வேண்டும், இந்த நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் போரிடுவதில் 48 மணி நேர ஒழுங்கான இடைவெளிகள் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அங்குள்ள நிலைமையை பற்றி, மகப்பேறு மருத்துவமனை ஒன்று குண்டு தாக்குதலுக்கு உள்ளான பிறகு அந்த சிரியாவின் நிலைமை சீறிக்கொண்டிருக்கும் எரிமலை போல் இருப்பதாக சேவ் த சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்திருக்கிறது.
All schools have been shut until the middle of August because of the security situation.
கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அலப்போவின் கிழக்கு பகுதியில் அதிகரித்த தாக்குதல்கள் மற்றும் உணவு பற்றாக்குறையின் மத்தியில் ஏறக்குறைய 3 லட்சம் பேர் சிக்கியுள்ளனர்.
குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் ஐநா பிரச்சார முயற்சியின் ஒரு பகுதியாக தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதை தாங்களே புகைப்படம் எடுக்க ஊக்குவிக்கப்பட உள்ளனர். 77 மில்லியன் குழந்தைகள் அவை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் ஊட்டப்படுவதில்லை என ஐநா குழந்தைகள் நிதியம் கண்டறிந்திருக்கிறது. இதன் விளைவாக குழந்தைகளை நோய்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் பாதுகாக்கும் மிக ஊட்டச்சத்துக்களில் மற்றும் நுண்ணுயிர் கொல்லிகளை இந்த குழந்தைகள் தாய்ப்பாலிலிருந்து பெறுவதை இழந்து விடுவதாக அந்த நிதியம் கூறுகிறது.
İşte bir tanesi ne yazık ki Amerika'da aynı zamanda
துருக்கியில் 2 வாரங்களுக்கு முன் நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பு சதி திட்டம் தீட்டியவர்களுக்கு ஆதரவாக இருந்ததாக மூத்த அமெரிக்க தளபதி ஒருவர் அதிபர் எர்துவான் மீது குற்றம் சுமத்தியுள்ளார்.
İşte bir tanesi ne yazık ki Amerika'da
இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் மூத்த தளபதியான ஜெனரல் ஜோசப் வெட்டல் மீது இந்த குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளன. தோல்வியடைந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு பின் துருக்கி ராணுவ அதிகாரிகளின் களையெடுப்பு நடவடிக்கைகள் ராணுவ ஒத்துழைப்புக்கு சேதம் விளைவிக்கும் என ஜோசப் வெட்டல் கருத்து தெரிவித்திருந்தார்.
அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் உள்ளூர் கொசுக்களால் சிகா தொற்று பாதிப்பை ஏற்பட்டதை முதல் முதலாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 4 பேருக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கு 2 இடங்கள் காரணமாக உள்ளது என்றும், ஆனால் யாரும் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை என்றும் புளோரிடா ஆளுநர் ரிக் ஸ்காட் கூறியுள்ளார். பாதிப்புகள் உள்ள பகுதிகளிலிருந்து மருந்து தெளிப்பான்கள் மூலம் கொசுக்களை விரட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்.
ஒரு சிறுமியை 2 நாட்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக எழுந்துள்ள சந்தேகத்தின் பேரில் இலங்கையில் காவல்துறையினர் ஒரு பெண் உட்பட 12 நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் 12 வயது சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்த ஒரு அறையை வாடகைக்கு எடுத்ததாக சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். 12 நபர்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மூத்த காவல்துறை துணை தலைமை ஆய்வாளர் சந்தன விக்ரமரத்ன பிபிசி சிங்கள சேவையிடம் பேசுகையில், குழந்தையை பாலியல் வல்லுறவு செய்வதும் அந்த குற்றத்தை செய்வதற்கு உதவி செய்வதும் ஒரே விதமான குற்றமாகும், இரண்டிற்கும் ஒரே விதமான தண்டனை என்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் எதிர்க்கட்சியினர் மற்றும் ஊடகங்கள் மீது தொடர்ந்து அவதூறு வழக்குகள் தொடுப்பது தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் தங்கவேல்.
அவதூறு வழக்குகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது தவறு என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள் ஓர் ஆட்சியை பற்றி ஊழல் ஆட்சி என்றும் முறைகேடு நடப்பதாகவும் கூறி பல புகார்களை கூறலாம். மேலும் முதலமைச்சருக்கு எதிராகவும் அவர்கள் விமர்சனங்கள் செய்யலாம். அதை ஆக்கப்பூர்வமான விமர்சனமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் எதிரிகளை முடக்கும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, ரோஹின்டன் நாரிமன் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று கருத்து தெரிவித்தது. அவதூறு வழக்கில் தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை ரத்து செய்யக்கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்ந்த மனு மீதான விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை வெளியிட்டது. ஆனால் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பசந்த் இந்த குற்றச்சாட்டுகள் தவறு என்றும் யார் மீதும் பொய் வழக்கு போடவில்லை என்றும் அடிப்படை ஆதாரமின்றி அவதூறு பரப்புவோர் மீதுதான் இத்தகைய வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். அதே நேரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அவதூறு வழக்குகள் தொடர்பான முழுமையான பட்டியலையும் தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். இந்த நிலையில் விஜயகாந்த் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணியிடம் இன்று நீதிபதிகள் தெரிவித்த கருத்து குறித்து கேட்டேன்.
அரசு வழக்கறிஞரை பயன்படுத்தி அரசு பணத்தில் செலவு செய்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசினார்கள் என்பதற்காக தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளையும், குறிப்பாக தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்களுக்கு எதிரான அத்துணை வழக்குகளையும், அது மட்டுமின்றி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களுடைய எதிராக தொடுக்கப்பட்ட அந்த அத்தனை அவதூறு வழக்குகள் மற்றும் பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கெல்லாம் எதிராக தொடுக்கப்பட்ட அனைத்து அவதூறு வழக்குகளும் விவரமடங்கிய அந்த பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இப்பொழுது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.
அடுத்த விசாரணை எப்போது நடைபெறும்?
வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த வழக்கு அடுத்தது விசாரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. 2 வார காலத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அந்த அவதூறு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விவரமடங்கிய பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது.
ஒட்டுமொத்தமாக எல்லா அவதூறு வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப் போகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா?
அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட 142 விதியின் கீழ் சிறப்பு அதிகாரம் இருக்கிறது. அதனால் உச்சநீதிமன்றம் அவதூறு சட்டங்களை இதுபோன்று தவறாக பயன்படுத்தி தொடுக்கப்படுகின்ற செயல்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து அதற்கான வழிமுறைகளையும் வகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அனைத்து வழக்குகளை தள்ளுபடி செய்யவும் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது
என்றார் மூத்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணி.
தங்கவேல், ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை மீனவர் விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்கள் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்தனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்திய இலங்கை மீனவர்கள் இடையே நிலவும் பிரச்சினை குறித்து அடுத்த மாதம் 4வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கக்கூடும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள பாட் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 13 மீனவ பிரதிநிதிகளுடன் தில்லியில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆலோசனை ஒன்றை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங், மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலர், மத்திய மாநில அரசுகளின் மீன்வளத்துறை செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 1500 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை பிரதிநிதிகளுடன் 4வது கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் இந்தியாவில் நடக்கலாம் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இந்திய அரசாங்கத்துடைய சார்பிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் ஆகியோரோடு சேர்ந்து ஒரு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது கூடிய விரைவிலே நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திலே மீனவர்களுடைய நிரந்தர தீர்வுக்கான பிரச்சினைக்கான தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றன. தேதி குறிப்பிடப்படவில்லை, ஆனால் கூடிய விரைவிலே அடுத்த மாதமே நடைபெற இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அடுத்தது.
இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக இலங்கை வசம் உள்ள 113 மீன்பிடி படகுகளை விடுவிக்க வேண்டுமென தாங்கள் கோரியிருப்பதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய மீன்பிடி தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் இளங்கோ கூறினார்.
இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்டது 4வது கட்ட பேச்சுவார்த்தை வெகு விரைவாக நடத்தப்பட வேண்டும். அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக இலங்கையில் உள்ள இந்திய மீனவருடைய, குறிப்பாக இந்த 6 மாவட்டத்தை சார்ந்த மீனவருடைய 113 படகுகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். உடனடியாக விடுவிக்கப்படுவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு முன்பாக அந்த படகுகள் அத்தனை விடுவிக்கப்படுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள்.
இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பாக இதுவரை 3 முறை இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. ஆனால் இதுவரை இதில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பியசேன அரசாங்க வாகனத்தை திருப்பிக் கொடுக்காததால் இன்று கொழும்பில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான செய்தியுடன் ஆர். உதயகுமார்.
அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி பியசேன இன்று கொழும்பில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரச வாகனத்தை தவறான முறையில் பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே இவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரச வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த வாகனங்களை கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இவர் கையளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று வாகனமும் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பியசேன விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கூறுகின்றது. 2010 நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பில் நாடாளுமன்றத்துக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அதே ஆண்டில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இணைந்து கொண்டார். 2015 தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார்.
ஆர் உதயகுமார். இலங்கையில் அம்பாறை மாவட்டம் ஒழுவில் பிரதேசத்தை கடல் பரப்பிலிருந்து பாதுகாக்க கோரி அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் பற்றி ஒழுவில் ஜும்மா பள்ளிவாசல் தலைவரான ரப்லா லெப்பை முஸ்தபா மௌல்வியை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
எங்களுடைய போராட்டத்துடைய நோக்கம் ஒழுவில் அமைக்கப்பட்ட துறைமுகத்தால மிகவும் மோசமான நிலையில் தற்போது எங்கள் கிராமம் பாதிக்கப்பட்டு கடல் அரிப்பால பெரும்பகுதியான தென்னந்தோட்டங்கள் கரையோரம் இருந்த ஒரு நன்னீர் மீன்பளப்பு வளங்களும் அந்த தொழில் துறைகளும் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான சூழலில் எங்களுடைய மக்கள் இருக்காங்க. துறைமுகத்தால வந்த கடல் அந்த மாற்றத்தினால கடல் அரிப்பால எங்களுடைய ஊர் மிக மோசமான முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை ஒருமிச்ச குரலில் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டை நாங்கள் நடத்தியிருந்தோம். அதன் பின்பு நாங்கள் எங்களுடைய பிரேரணைகளை அவர்களுக்கு எடுத்து கூறி அட்டாளச்சேனை பிரதேச செயலாளரிடம் அதிமேகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு அனுப்புவதற்காக கையளிக்கப்பட்டது.
ஜனாதிபதிக்குரிய அந்த மனுவில் என்ன விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள்?
அவ்வப்போது ஏற்படும் கடலரிப்பை தடை செய்ய மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு ஆய்வறிக்கையும் மற்ற சாத்தியப்பாடற்ற திட்டங்கள் நிறுத்தப்பட்டு உறுதி செய்யப்பட்ட நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். ஒலிவில் துறைமுக நிர்மாணத்தினால் பாதிப்புற்ற பொதுமக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான காலம் தாழ்த்தாது உடனடி தீர்வை வழங்கும் பொருட்டு சுயாதீனமான ஆணைக்குழுவை நிறுவ வேண்டும். மீனவர்களின் தொடர் தேர்ச்சியான தொழிலை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் கடல் அரிப்பினை தடுப்பதோடு அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்படவும் வேண்டும். இந்த கோரிக்கையில் அடங்கிய மகஜர் ஒப்படைத்தோம்.
பள்ளிவாசல் தலைவர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டு வரும் பாத யாத்திரை நிட்டம்புவ நகருக்குள் பிரவேசிப்பதை தடை செய்யும்படி போலீசார் விடுத்த வேண்டுகோளை அத்தநகல்ல மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சியின் பாதயாத்திரை நிட்டம்புவ நகருக்குள் பிரவேசிப்பதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு போலீசார் விடுத்த வேண்டுகோள் ஒன்றை அத்தனகல்லை மெஜிஸ்ட்ரேட் நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளார். இந்த பாதயாத்திரை நிட்டம்புவ நகருக்குள் பிரவேசித்தால் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக போலீசார் அறிவித்தனர். எனவே அதனை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். அதனை தள்ளுபடி செய்த நீதிபதி பாதயாத்திரையில் ஈடுபடுவோர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் அதனை தடுப்பதற்கு போலீசாருக்கு அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். எனவே தடை உத்தரவுகள் அவசியம் இல்லை என்றும் நீதிபதி அறிவித்தார். இதேவேளை கூட்டு எதிர்க்கட்சியின் பாதயாத்திரை இன்று 2வது நாளாக மாவனெல்லை பகுதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூட்டு எதிர்க்கட்சியின் பாதயாத்திரை காரணமாக அரசாங்கம் பீதியடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த பாதயாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பெசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார். அதே போன்று கூட்டு எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு அதனை தடை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மேலும் குற்றம் சாட்டினார். இந்த பாதயாத்திரை காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த தொகுப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.